புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் தூத்துக்குடி வன உயிரின ஒளிப்பட கலைஞர், இயற்கை ஆர்வலர், பாம்புகள் மீட்பாளர் திரு சை முகமது ஜக்காரியா அவர்கள் பாம்பு எனும் அற்புத உயிரினம் பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்கியுள்ளார். நேயர்கள் அனைவரும் அதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
என்னோட பெயர் வந்து முகமது ஜக்கரியா. தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரத்துல வந்து புகைப்பட தொழில் நிலையம் வச்சிருக்கேன். என்னோட முழு நேர தொழில்தான். அது போக இயற்கையில வந்து ரொம்ப ஆர்வம். பாம்புகளை பாதுகாத்தல் அப்படின்னு வீடுகளுக்குள்ள வர்ற பாம்புகளை நாங்கள் பிடிச்சி அதை கொண்டு வெளியூலி விட்டுருவோம். அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. அதுக்கு மக்களிடமிருந்து பாம்புகளையும் பாம்புகளிடமிருந்து மக்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அந்த பாம்புகளை வந்து இடமாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 காலமாக பாம்புகளோடு நெருங்கி பழகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து இயற்கை எனக்கு ஒரு கொடையாக அளித்திருக்கிறது. அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
ரொம்பவே சிறப்பான ஒரு அறிமுகத்தை கொடுத்தீங்க சார். பாம்பை கண்டாலே படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பை பார்த்து பயந்து ஓடுறவங்க தான் நிறைய பேர். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாம்புகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டதுக்கான அடிப்படை காரணம் என்ன சார்?
தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் இருந்து சிறுவர்களுக்கான முகாம் வச்சிருந்தோம். அப்போ வந்து ஒரு சின்ன பையன் வந்து பாம்புகள் குறித்தான சந்தேகங்களை கேள்வி கேட்டான். அப்போ அதை தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல, புத்தகங்கள் தேடி பார்த்தா கிடைக்கல. அப்புறம் பார்த்தா மக்கள்கிட்ட பூரா அந்த கேள்விகள் இருக்கு, அதுக்கு சரியான விடை கிடைக்கவே இல்லை. அப்போ பாம்புகளை தேடி அது அந்த அறிவியல் பூர்வமான பதில்களை தேடி அலையும் போது அதுக்கான தரவுகள் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் பாம்புகளை நம்ம வந்து அதை வகைப்படுத்தணும் அல்ல அது அதை வந்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால தான் அதை கற்றுக்கிற ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் போனால் பாம்புகளுடைய உலகம் மிக பிரம்மாண்டமாகவும் வியப்புக்குரியதாகவும் பிரமிக்க வைக்கிறதாகவும் இருந்தது பாம்புகளுடைய உலகம். ஏன்னா நம்ம ஒரு நாயோ இல்லை ஒரு பூனையோ ஒரு மாடையோ நம்ம மாதிரி பாம்பை பார்க்கவே முடியாது நம்மளால. அதோடைய வாழ்க்கை முறை அதை ரொம்ப ரகசியமா வச்சிருக்கோம். அதோட பழக்க வழக்கங்கள் எதுவுமே இன்னுமே நிறைய தெரியாத விஷயங்கள், பாம்புகளை பற்றி தெரியாத விஷயங்கள் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. அதுல தான் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதில் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். நாங்கள் புத்தகங்கள் வாயிலாகவும் அது இப்போதான் நிறைய வளர்ந்துருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய பாம்புகளை நாங்கள் வந்து அதை வச்சிருந்து கவனிச்சு அதோட பிஹேவியர் என்னென்னங்கிறத கவனிச்சு தான் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். அதுவும் எங்கள் முன்னோடிகள் இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்போ இருந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அவங்களோட தொடர்புகள் கிடைச்சிருந்தோம். இப்போ அது இப்போ நிறைய பேர் இப்போ பாம்புகளை மீட்கிறதுல அதை பற்றி ஆய்வு பண்ணுறதில்ல. என் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அவர் ரெண்டு பேருமே பாம்புல தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்போ அந்த அதோட உலகம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தினால தான், யாருக்குமே தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால தான் நாங்கள் பாம்புகளை பற்றி கற்றுக்கிட்டு வராங்க. இல்லை நமக்கு வந்து பாம்புகள் வந்து நம்முடைய இலக்கிய புறநானூறுகளையும் சரி, இலக்கியங்களும் சரி, இதிகாசங்களும் சரி, நம்முடைய வரலாறுகளையும் சரி, நம்மோடு நிறைய நெருங்கி வந்திருக்குது. நாக வழிபாடாக இருக்கட்டும் அல்லது அரவரசன் அப்படின்னு அரவுனாலும் பாம்பு தான், ஆனால் நாகராஜன், நாகராணி, நாகமுத்து, நாகமணி, இந்த மாதிரி நம்முடைய பேர்கள் வந்து அந்த சொல்லாடல்கள் வந்து நிறைய வந்து நம் பாம்புகளோடையே இணைந்தே வந்திருக்கோம். கடவுள் வழிபாடுகள்லையும் நாகங்கள் இருக்குது. நம்முடைய பண்டைய நம்முடைய தமிழ் சமூகமாக இருக்கட்டும், நம்மளை வந்து பாம்புகளோடு இணங்கியே வந்திருக்கிறோம். அது அது போக வாழிட அழிப்பு காரணமாகவும் பாம்புகள் நிறைய அழிந்து வருது. உருவாகி வந்து 45 லட்சம் ஆண்டுகள் தான் ஆகுது. ஆனால் பாம்புக்கும் நமக்குமான உறவு ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனால் பாம்புகள் உருவாகி கிட்டத்தட்ட 13 கோடி ஆண்டுகள். அதனால நம்ம வந்து பாம்புகளோடு இணக்கமாக இருப்பது என்பது நமக்கு ஒரு நம்முடைய வாழ்வின் ஒரு வாழ்வியலில் ஒரு அம்சமாக தான் இருந்துகிட்டு இருக்கு.
பாம்புகள் அப்படிங்கிறப்ப பொதுவா என்னென்ன வகைகள் இந்த பாம்புகள்ல காணப்படுது, அது ஒன்னொன்னுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்பு தன்மைகள், அது எந்தெந்த அளவுகள்ல அது வேறுபடுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
கிடைக்கவே இல்லை இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட 300+ அப்படின்னு சொல்ல முடியும். கரெக்டான எண்ணிக்கையில சொல்ல முடியாது. ஏன்னா தினசரி பாம்புகளை வந்து நாம வந்து வகைப்படுத்தல பிரிச்சுக்கிட்டே இருக்க இந்தியாவில் வந்து 300+ அதிகமான வகையான பாம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உலக அளவில் வந்து 3000 பாம்புகளுக்கு மேலான வகைகள் காணப்படுது. இது நீரில் நன்னீரில் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் பாம்புகள் நிறைந்து காணப்படுது. அவருடைய வாழ்வியல், அவரது தகவல் தட்பவெப்பநிலை, அவர் தகவல்களை பொறுத்து பாம்புகள் வந்து நிறைய மாறுபடுது. இந்தியாவை பொறுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் விஷம் இருக்கு. அது ஆக்சுவலாக அது விஷம் கிடையாது. ஆனால் விஷம் என்பது வேறு, நஞ்சு என்பது வேறு. பாம்புகள் வந்து நஞ்சுள்ளவை, நஞ்சுள்ளவை நஞ்சற்றவை அப்படின்னு இரு பெரும் பிரிவுகளாக பிரிப்பாங்க. அது அது விஷம் என்பது வந்து நம்ம கொள்வதற்கான இது இல்லை, அது இறை தேடுவதற்காக அது வந்து இயற்கை கொடுத்த ஒரு ஒரு தகவமைப்பு தான் அது. அது நம்ம வந்து உள்ள குறுக்க போகும்போது அல்லது தொந்தரவு பண்ணும் போது அதை நம்ம கடிக்கும் போது அந்த விஷம் நம்ம மேல செலுத்திடும். அது தகவலின் போது அவருடைய பாம்புகள் வந்து நிறைய அவருடைய உடல் அமைப்பு, செயல்திறன், நீளம், தடிமன் இதெல்லாமே மாறுபடுது. நீளமா இருக்கும், அது வந்து வேகமா தரையில வேகமா போகும். அது எது கொம்பேரி முக்கன் அப்படின்னு ஒரு பாம்பு இருக்கும், மரங்கள்ல இருக்கும், அது ரொம்ப ஒல்லியா ஒரு சாட்டை மாதிரி இருக்கும், அது மரங்கள்ல வேகமா போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மண்ணுளி பாம்புன்னு சொல்லுவாங்க, அது மண்ணுக்குள்ள புதைந்து வாழும், அது மரம் ஏறாது, வேகமா போகாது, தடிமனா இருக்கும். அதே மாதிரி மலப்பாம்பு, அது உணவு உணவு இதுகளை பொறுத்து அவருடைய உடல் அமைப்பு, அவருடைய வேகம், அவருடைய வாழ்நாள் இது எல்லாமே மாறுபடுது. இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு வந்து ஒரு 10-12 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும். மலப்பாம்புன்னு எடுத்தீங்கன்னா 25-30 ஆண்டுகள் வரைக்கும் இவரே உயிர் வாழும். அவருடைய அந்த உடல் பருமன் இதை போச்சு தான் அதுக்கு வித்தியாசமா இருக்குது. அது பாம்பு புற்று என்பது பாம்புக்கு புற்று கிடையாது, அது வந்து கரையானோட புற்று. கரையான் வந்து எப்பவுமே நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல, மேலோட்டமா இருக்கிற இடத்துல, குளிர்ச்சியான இடத்துல தான் அந்த புற்று கெட்டும். அது அது உள்ள இருந்து மண்ணை தோண்டிட்டு வந்து தன்னுடைய வாயில உள்ள இதை கெட்டும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது அது உள்ள வந்து பல ரூம்கள் வச்சிருக்கும் அது தங்குறதுக்காக. இந்த பாம்பு உள்ள நல்லா குழுக்குள்னு இருக்கும், பாம்பு வந்து நல்ல ஒரு குளுமையான இடத்துல தான் இருக்கும். அதாவது வெப்பத்தை வந்து விரும்பாது, அதனால அது குளிர்ந்த இடத்துல தான் இருக்கும். அதுக்குள்ள போனோடனே அந்த கரையான வெளியே இருக்கும், அது உள்ள போட்டு நசுக்கு. அதனால பாம்பு புத்து என்பது கிடையாது, அது கரையானோட புத்தை வந்து ஆக்கிரமிச்சு அதுக்குள்ள இருக்கும். பால் என்பது அதற்கு இயற்கையில கிடைக்கக்கூடிய உணவு அல்ல, அது பால் ஊட்டியும் அல்ல, அது ஊர்வனம். அது அதுக்கு குட்டிகளை வந்து பேணி பாதுகாக்கிற தன்மையும் கிடையாது அதுக்கு, அது குட்டியை தான் தன்போக்கில விட்டுருவோம். அதனால அதுக்கு வந்து பால் என்பது பல்ல வச்சு குடிச்சா கூட அது அந்த விலங்கு வந்து இப்ப மாட்டுல போய் பால் குடிக்குதுன்னா கூட அதை அதை குடிக்க முடியாது. இன்னொன்று வந்து தண்ணீரை விட பாம்பின் பாலின் அடர்த்தி அதிகம், அதனால அது என்ன செய்யணும், நக்கி பார்க்கும், அந்த ஈரத்துக்கு நக்கி பார்க்கும், பட் குடிக்காது, குடிக்க முடியும். அந்த அடர்த்தியோ அதனோட சுவையோ அதெல்லாம் வந்தவொடனே அது வந்து வாய் எடுத்துருவோம், வாய் எடுத்துரும். அது பாம்பு வந்து பால் குடிக்காது, முட்டையை வந்து உடச்சி குடிக்காது. முட்டையை உடச்சி அதில் உள்ள மஞ்சக்கூறு மட்டும் அப்படி குடிக்கிற மாதிரி காட்சி சின்ன சில சினிமாக்கள் எல்லாம் நிறைய திரைப்படங்கள்ல வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு, அப்படிலாம் குடிக்காது. அடை வச்ச முட்டைகள் பாம்பு வந்து முழுசா அப்படியே முழுங்கும், முழுதா முழுவதுமாக விழுங்கிட்டு உள்ள வச்சு உடச்சி அந்த மஞ்சக்கரை எல்லாத்தையும் செமிச்ச பிறகு அந்த தோடு வந்து அவருடைய எச்சத்துல வெளியே வந்துடும். சில சமயம் அது குடிச்சிருக்கும் போது சில வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா வாய் வெளியே கக்கும், அதுல ஒரு அதுல சில சமயம் வாய் வெளியே முட்டையிடுது பாம்பு. அந்த பனிப்பிரதேசங்கள் தவிர்த்து மற்ற எல்லா இடங்களிலும் பாம்புகள் கடலில் இருக்கிறது, பாலைவனங்களில் இருக்கிறது. அது வந்து உண்ட இதை வந்து மலப்பாம்பு அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது, சாப்பிட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணும்போது அது உடம்ப ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யணும்னா அந்த உணவுப் பொருளை வெளியே கக்கும், அப்படிதான் முட்டையும் கக்கும், முட்டை கக்கும். அது முழுசா அப்படி விழுந்துட்டான் அதனால முடியுமே ஒழிய அதை உடச்சி அந்த மஞ்சக்கரு வெள்ளக்கூறு மட்டும் குடிக்கிறதோ இல்லை பாலை சாப்பிட்றதோ. அடை வச்ச முட்டைகள் இப்போ கோழி வீட்டில் அடை வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் கரு குடிந்ததுன்னா கட்டாயம் நல்ல பாம்பு, சார பாம்பு. இந்த பாம்புகள் நாங்கள் வந்து அடையில வந்து கோழியை கொண்டுட்டு அந்த முட்டைகளை சாப்பிட்ருக்கு, அதை நாங்கள் மீட்டிருக்கோம். அதை வீட்டை அப்புறம் குடிச்சவொடனே கச்சிடும், அந்த முட்டைகளை அப்புறம் கச்சிடும். அது அதனால முட்டைகளை உடச்சி குடிக்காது. நம்மள வந்து பாம்போடு இணங்கியே வந்திருக்கிறோம், ஆனா ஏதோ ஒரு இடம் ஒரு குழியில வந்து நம்ம முரண்பட்டு ஒரு பயத்தின் உயிர் பயத்தின் காரணமாக பாம்புகளை கொல்ல ஆரம்பிச்சிட்டோம்.
நம்ம அந்த அறிவியல் புத்தகங்களை உணவு வலை அல்லது உணவு வட்டம் அப்படின்னு ஒரு அறிவியல தாவரவியல் துறை அல்லது விலங்கியல் துறையில ஒரு படம் நமக்கு போட்டு காமிச்சிருப்பாங்க. அதுல பாம்பை வந்து குறிப்பா முக்கியமான ஒரு படம் போட்டு இது என்ன நம்ம எல்லாம் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. உணவு வலை அப்படிங்கிற ஒரு அந்த அடிப்படை அறிவியல் அடிப்படையில பாம்பினுடைய பங்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் இருக்கு?
உணவு வலை அப்படிங்கிற உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க, ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து சின்ன சின்ன பூச்சிகளை வந்து சாப்பிடும், அதுல வந்து எலி சாப்பிடும், எலிகளை வந்து பாம்பு சாப்பிடும், பாம்புகளை வந்து பறவைகள் சாப்பிடும். இதுல வந்து என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உணவு சங்கில வந்து எலிகள் நம்முடைய உணவு உற்பத்தியா இருக்கட்டும், வேளாண்மையா இருக்கட்டும், அதுல வந்து நிறைய உணவுகளை வீணடிக்கு வேலைக்கு எடுத்துட்டு போகுது, நமக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துது. அதுல வந்து அந்த உணவு சங்கில வந்து முக்கியமான கண்ணியாக இருப்பது பாம்புகள். எலிகளை வந்து நீங்க ஒரு எலி பொய் வச்சீங்கன்னா சில சமயம் உள்ள உள்ள அந்த இறைய மட்டும் சாப்பிட்டு கூட போயிடும். ஆனா வெளியே வந்தா மட்டும்தான் மயில் நரி இதெல்லாம் சாப்பிடும். ஆனா எலியோட பொந்துக்குள்ளேயே போய் வேட்டையாடுகின்ற ஒரே உயிரினம் பாம்புகள் மட்டும்தான். நல்ல பாம்பா இருக்கலாம், அந்த சாரப்பாம்பாக இருக்கலாம், அந்த கண்ணாடி விரியனாக இருக்கலாம். இந்த மாதிரி பாம்புகள் வந்து பொந்துக்குள்ளேயே போய் வேட்டை, மண்ணுளி பாம்பு, உழவன் பாம்பு, இது மாதிரி எது முக்கியமான இறைய வந்து எலிகளாக தான் இருக்கும். இல்ல நம்ம உணவு நம்முடைய உணவு வேளாண் பொருட்களை பாலடிக்கின்ற அல்லது வீணடிக்கின்ற அல்லது பாதிப்பு எடுத்துக்கின்ற எலிகளை கட்டுப்படுத்துகின்ற முதன்மையான பணியில வந்து பாம்புகள் இருக்கு. இப்ப பாம்புகள் எண்ணிக்கை அறிகிருச்சு அப்படின்னா எலிகளின் எண்ணிக்கை பெருகும். எலிகள் எண்ணிக்கை பெருகுச்சுன்னா நமக்கு உணவு பஞ்சம் ஏற்படும். இயற்கை வந்து எல்லாத்தையுமே ஒரு சமநிலையோட தான் வச்சிருக்கோம். நாம அதுல ஒரு கண்ணியை எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு சாதகமா இருக்கு பாதகமா இருக்குன்னு ஒரு கண்ணியை டச் பண்ணோம்னா அதனுடைய விளைவு அதனுடைய உச்ச உயர்வுல இருக்கிற நமக்கு தான் வந்து சேரும். அதனால பாம்பு என்பது அந்த கண்ணியில வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. அதை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு நம்ம பாம்புகளை கொண்டோம்னா நம்ம உணவு சேனையை கட் பண்ணோம்னா அதோட விளைவுகளை நாம தான் சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த விளைவுகளை நினைச்சு பார்க்க முடியாதது கொடுமையானதாக இருக்கலாம்.
மனிதர்களா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் எல்லா உயிரினத்திலயுமே இந்த பாலினம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆண் பெண், ஆண் பாலின உயிர்கள், பெண் பாலின உயிர்கள், தாவரங்களிலேயே ஆண் தாவரம் பெண் தாவரத்துக்கு உண்டான பண்புகள் அப்படின்னு நிறைய இருக்கு. அந்த வகையில பாம்புகள்ல என்னென்ன வகையான பாம்புகள் ஆண் பாலினத்தை சார்ந்ததா இருக்கு, எந்தெந்த வகையான பாம்புகள் பெண் பாலினத்தை சார்ந்ததா இருந்தது, இது ரெண்டுக்கும் உண்டான பண்புகள் குணநலன் வேறுபாடுகள் எப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
ஆண் பாம்புகள் வந்து ஆண் வகை பெண் வகை எல்லாம் அப்படி வகை வகையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க, நல்ல பாம்புலே ஆண் உண்டு பெண் உண்டு, சார பாம்புலே ஆண் உண்டு பெண் உண்டு, மலப்பாம்புல ஆண் உண்டு பெண் உண்டு உண்டு பெண் உண்டு, எல்லா பாம்புகளிலும் ஆண் உண்டு பெண் உண்டு. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நாம வந்து வீடுகள்ல நாங்கள் பூச்சி அல்லது செவிட்டு பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சின்னதா இருக்கும், அது ஒரு மண்புழு சைஸ்லதான் இருக்கும், நல்லா டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கும், இரவு நேரங்கள் வெளியே அது வந்து என்னன்னா வாம் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க, புழு பாம்புன்னு பேரு. பழக்கத்துல வந்து நாங்கள் பூச்சி அப்படிம்பாங்க, காணாக்கடியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்ல செவிட்டு பாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த பாம்புல மட்டும்தான் பெண் இனம் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும்தான் தன்னைத்தானே சுயமாக கருவு குஞ்சு பிடிக்கிற தினம். இது வந்து பார்த்தனோஜெனிசிஸ் அல்லது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இனம் வந்து புறாக்கள்ல இருக்குது, இது மாதிரி புறாக்கள்ல இருக்குது, புறாமீன்கள்ல இருக்கு, டால்பின்கள்ல இருக்குது, முதலைகள்லயும் இருக்குது. நிறைய கண்டுபிடிச்சு வராங்க. அதாவது ஆண் இனமே இல்லாம பெண் மட்டுமே இருக்குது. ஆனா எல்லா வகையிலுமே வந்து சில பேர் சொல்லுவாங்க நல்ல பாம்பு வந்து ஆண் பாம்பு, சார பாம்பு பெண் பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இரண்டோட குரோமோசோம் எண்கள் வேறு வேறு, இரண்டு வேறுபட்ட குரோமோசோம்கள் இணைந்து ஒரு கருமுட்டையை உற்பத்தி செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒரு ஆட்டுக்கடை அப்படி இருக்குன்னா ஒரு வெள்ளாடு இருக்கும், செம்மறியாடு இருக்கும், அதுலயே ஆண் பெண் இருக்கும். ஆனா வெள்ளாடு வெள்ளாடு தான் சேரும், செம்மறியாடு செம்மறியாடு கூட தான் சேரும், வெள்ளாடு செம்மறியாடு சேராது. அது மாதிரி பாம்பு இனங்கள்ல வந்து ஆண் பெண் பொதுவான உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்கும். அதுல அது வந்து இணை சேரும், அந்த ஆணும் அந்த பெண்ணும் இணை சேரும். இணை சேர்ந்து அதுபோல அது முட்டையோ அல்லது அழுவல் பொறுத்து முட்டையிடுற பாம்புகள் இருக்கு, குட்டி ஓடுகின்ற பாம்புகள் இருக்கு, அதை வச்சு அது அது போட்டு தன்னுடைய இனத்தை சுருக்கிக் கொள்ளும். அதுல இந்த பாம்பு ஒரு பாம்பு வகை ஆண் ஒரு வகை பெண் அப்படிலாம் இல்லை. ஒரு நல்ல பாம்புலே ஆண் உண்டு பெண் உண்டு, சார பாம்புலே ஆண் உண்டு.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இந்த பாம்புகள்லயே இந்த ராஜநாகம் அப்படிங்கிற ஒரு பாம்பை பத்தி சொல்லும் போது ரொம்ப ஒரு பிரமிப்பா சொல்லுவாங்க, இது ரொம்ப விஷத்தன்மை அதிகமா உள்ள பாம்பு, குறிப்பா இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய பாம்புகள்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பெரிய பாம்பு ராஜநாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பண்புகளை பத்தி ஒரு சில கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்குங்க சார்.
விஷமுள்ள பாம்புகளில் மிக பெரிய சைஸ் வந்து ராஜநாகம். அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை உள்ள இடங்கள்ல, நம்ம ராஜபாளையம், சிறுத்து, குற்றாலம், கோவை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரங்கள்ல நிறைய நிறைய பார்க்கலாம். அதோட சைஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இது வந்து சிறப்பம்சம் உள்ளது என்னன்னா அதோடைய சைஸ் அளவு. நல்ல வளர்ந்த பாம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 12 அடியிலிருந்து ஒரு 18 அடி வரை கூட நல்ல பெருசா இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம். அது இன்னொன்று அதுக்குள்ள சிறப்பம்சம்னா அதுலயே ஆண் உண்டு பெண் உண்டு. இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா கூடு கட்டி குஞ்சு பொறிக்கின்ற பாம்பு வந்தங்கள ராஜநாகம் மட்டும்தான். மற்ற பாம்புகள் எல்லாமே பொந்துகளில் வந்து என்ன செய்யணும்னா முட்டைகளை இட்டு அதை வச்சிருக்கோம். ராஜநாகம் மட்டும்தான் காய்ந்த சருகுகள் ஒரு மரத்து கீழே உள்ள இலைகளை பூரா அப்படியே உடம்பு வச்சு சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரம் இல்லைன்னா 3.5 அடி உயரத்துக்கு ஒரு அகலம் 4 அடி அகலத்துக்கு அந்த மூங்கில் இலைகள் பெரும்பாலும் மூங்கில் மரங்கள் கீழே தான் அது இருக்கும். ஏன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அந்த இடங்களில், மழை தண்ணி விழுகாமல் இருக்கும், நல்லா விஷயோட மாதிரி குட மாதிரி இருக்கும். அதில் சுற்றி வச்சு அது மேலே வந்து முட்டையிட்டு அதுக்கு மேலே படுத்திருக்கும், முட்டைக்கு மேலே படுத்திருக்கு, அது முட்டை உள்ளே இருக்கும், அதுக்கு மேலே கண்காணிப்பில் வச்சுருக்கும். அது இன்னொன்று ராஜநாகம் கடித்து இறந்த ரெக்கார்டு இல்லை. ஏன்னா பெரும்பாலும் அது கடிச்சு வாயை திறந்து வரும், கடிக்க முயற்சி பார்க்கும், அதாவது அது வந்து என்ன பயம் காட்டும், அதோட தோற்றமே நமக்கு வந்து நம்மள பயங்கர அச்சுறுத்தலா இருக்கும். கிட்டத்தட்ட சில ஒரு 18 அடி இருக்குன்னா அந்த பாம்பு வந்து நல்ல கோபத்தை வந்து மூணுல ஒரு பங்கு எழுந்து நிற்கும். அப்ப பாம்பு நம்ம நெத்தி உயரத்துக்கு எழுந்துச்சுன்னா நம்ம என்னத்துக்கு ஆகும், பயம் பயம் வந்துடும்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் அது அது அப்படியே நிற்கும், ஒரு எழுந்து நிற்கும், அந்த அளவுக்கு ஜெயின் சைஸா இருக்கும். ஆனா அதை வந்து அதை நம்முடைய உணர்வுகளை ஈஸியாக அதை புரிந்து கொள்ளுவாங்க. ரொம்ப ஐக்கியம் அதிகம் உள்ள ஒரு பாம்புகள் பாம்பு அது. ஆனா இது வரைக்கும் அதுக்கு அது வந்து அதை சரிப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து படிச்சவங்க இருக்கிறாங்க ஒரு இதுல ரெஸ்கியூ பண்ணும் போது. ஆனா அது வந்து இவ வேணும்னு கடிச்சு இவனை கொல்லணும் அப்படின்னு கடிச்சு இது வரைக்கும் இறந்ததாக இது வரைக்கும் ரெக்கார்டு ஒன்றும் இல்லை. நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், தட்டு வரையன், சுருட்டை விரியன், இந்த 4 பாம்பு தான் இந்தியாவோட பிக் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. கடிக்கதான் அதிகம். ஆனா ராஜநாங்க அடிச்சு இறந்ததாக எந்த ரெக்கார்டும் இல்லை. பெரும்பாலும் அது வந்து அவங்க கிட்ட வந்து அப்படி நிற்கும் அப்படின்னு பார்க்கும், அதை தோற்றமே வந்து நம்மளை வந்து அகன்று போயிரு, தள்ளி போயிரு, கிட்ட வராது அப்படிங்கிற அச்சுறுத்தல் மனசுல ஒரு நடுக்கத்தை கொடுக்கணும். அதனாலதான் ராஜநாகத்துக்கு அந்த சைஸ் தான் நம்ம வந்து இதா இருக்கும். அந்த சிறப்பம்சங்கிறது வந்து பாம்பினங்களிலேயே கூடு கட்டி முட்டையிடுகின்ற ஒரே இனம் வந்து ராஜநாகம் மட்டும்தான்.
இதுவே சிறப்பா சொன்னீங்க சார். இப்ப சில பாம்புகளை மண்ணுளி பாம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பத்திரிகைகள்ல நிறைய செய்திகள்ல மண்ணுளி பாம்பை பத்தின தகவல்கள் தினந்தோறும் வந்துகிட்டு தான் இருக்கு. சாதாரண பாம்புகளுக்கும் இந்த மண்ணுளி பாம்புகளுக்கும் என்ன ஒரு வேறுபாடு, அதுக்குன்னு என்ன மாதிரியான சிறப்பு தன்மைகள் சார் இருக்கு?
இல்ல, மண்ணுளி பாம்பு என்பது வந்து ஆக்சுவலா அது வந்து ரொம்ப அப்பாவியான, கடிக்கவே தெரியாத ரொம்ப முன்னாடியே அந்த பாம்பை பார்த்தாங்கன்னா அடிச்சுக்கும். அது உடம்புல வந்து என்னன்னா நிறைய வந்து கொழுப்பை வந்து சேமிச்சு வச்சிருக்கும். ஏன்னா அதனால வேகமா போக முடியாது, மெதுவா ஊர்ந்து போகும். ஒரு எலி போச்சுன்னா கூட விரட்டி பிடிக்க முடியாது. அதோட வேட்டையாடும் தன்மை வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நான் சொல்றேன் அதை. ஆனா முன்னாடி என்ன செய்வாங்கன்னா அதை அடிச்சுக்கொன்னா அது தீயை வச்சு பொறுத்துக்குவாங்க. ஆனா அதுக்கப்புறம் மண்ணுளி பாம்பு வந்து எதுக்கோ கணக்க நிறைய வேலை போகுது, அதுல ஆண்மை விருத்திக்கான மருந்து இருக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஏதோ கட்டுக்கதைகள்லாம் கட்டி விட்டு அதை நிறைய கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட எண்ணிக்கை வந்து வெகுவாக சரிஞ்சிருச்சு. முன்னாடி மழை ஆரம்பிக்கும் போது அதோட குட்டிகள் நிறைய பார்க்கலாம், இப்ப ரொம்ப அருகிருச்சு, ரொம்ப அருகிருச்சு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் அந்த பாம்புகளை நம்பி அதை கடத்தி அதை விற்கிற மாதிரி போக்கு இருந்துட்டே இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பொறுப்பு அந்த மண்ணுளி பாம்புங்கிறது. அது வந்து இன்னொன்று என்னன்னா அது வந்து குட்டி போடும். கண்ணாடி விரியன் பாம்பு, சுருட்டை விரியன், மண்ணுளி பாம்பு, இந்த பாம்புகள் வந்து முட்டையை வந்து வயிற்றுக்குள்ளே வச்சு கருவிட்டு அதை வந்து குட்டியாக வெளியே போடும். அது வெளியே வரும்போது குட்டியாக தான் வரும். இப்போ நல்ல பாம்பு, சாரப்பாம்பு இதுகள்லாம் என்ன செய்யணும், முட்டையிட்டு முட்டையை வந்து அதுவாக பொறிஞ்சு அதுக்கப்புறம் குட்டிகள் வெளியே வரும். மண்ணுளி பாம்பு வந்து குட்டியாகவே போடும், பச்சை பாம்பு குட்டி போடும், குட்டியாக தான் போடும். அதில் ரெண்டு பக்கம் தலைன்னு சொல்லுவாங்க, ரெண்டு பக்கம் தலை இருக்காது, ஒரு பக்கம் தலை இருக்கும். தலையில தான் கண் இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும். வால் வந்து தலை மாதிரியே மொட்டையா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது வந்து பெரும்பாலும் வந்து எலிகளை தான் வேட்டையாடுறது. அப்போ அந்த வயல்வெளிகளில் உள்ள அந்த எலியோட வலை இருக்குல்ல, அதுக்கு நேர அது என்ன செய்யணும், அப்படியே சும்மர் பண்ணிக்கிட்டே போகும். அந்த என்ட்ரன்ஸ், அந்த வாசல் இருக்கு, முக்கிய வாசல், அது உள்ள போற பாதையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 அடி 1.5 அடி தள்ளி ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் ஒண்ணு வச்சிருக்கும். ஒரு அவசர கால வெளியே வெளியே இருக்கிற வழியை ஒண்ணு வச்சிருக்கும். அதுல வந்து என்னன்னா உள்பக்கம் கூட வெளியே தெரியாது, உள்பக்கம் வந்து அதை லேசா சுரண்டி வச்சிருக்கும். அந்த எலி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு முடிச்சுனா போதும், அந்த வாய் திறந்துக்கிறோம், அது வெளியே வெளியே எலி ஓடிடும். இது எலிக்கான ஒரு இயற்கையான தப்பிச்சு போறதுக்காக. இந்த மண்ணுளி பாம்பு என்ன செய்யும்னா இது அப்படியே வச்சு இது அப்படியே மோந்து வாத்துக்கிட்டே போய் கரெக்டா எங்க அந்த டூப்ளிகேட் எக்ஸிட், அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் எங்க இருக்கோ அதுக்கு நேர அப்படியே மெயின் கேட் வழி என்ன செய்யும், வாலை விட்டு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், அப்படி குட்டையா இருக்கும் வால். அப்ப உள்ள இருக்கிற எலி பார்க்கும்போது பாம்பு வருதுன்னு நினைச்சு அந்த அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வெளியே பிடிச்சிட்டு உடச்சிக்கிட்டு வெளியே வரும்போது கரெக்டா இது பிடிச்சிடும். பிடிச்சி அப்படியே சுருட்டி அதை அப்படியே மயங்க வச்சு அதுக்கப்புறம் விழுந்து அதுக்கு அதோடைய அது அது தப்பிக்கிறதுக்கு ஒரு தகவல்கள் இருக்கு. இயற்கை வந்து எதுவுமே இல்லாம எது எந்த ஒரு தவறும் இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்டா படைச்சிருக்கு. எல்லாத்தையும் ஒரு தப்பிக்கிறதுக்குன்னா அதுக்கு ஒரு ஆயுதம், அதை அதை ஓவர்லுக்கு பண்றதுக்கு இன்னொரு ஆயுதம் பாம்புக்கு, அந்த மாதிரி நாலேஜ் இருக்கு. இதான் இவ்வளவுதான் இருக்கக்கூடிய, மற்றபடி அதுல விசேஷமாக அதுல மருந்து இருக்குதோ அப்படி எதுவுமே தெரியாது. முன்னாடி அது நக்கீரிச்சு அப்படின்னா வரும் புஷ்பரோகம் அப்படின்னு சொல்லி அதை தொடவே மாட்டாங்க. அதை பார்த்தாலே பயந்து தீ வச்சு எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பணம் வருது அப்படின்னு பருந்திகள் பரப்பின பிறகு அதை எடுக்கிறதுக்கோ அதை பிடிக்கிறதுக்கோ அதை பிடிச்சு பேக் பண்றதுக்கோ கடத்துறதுக்கோ அந்த முயற்சிகளும் நிறைய நடந்துருக்கு. அது நிறைய இடங்கள்ல அது அழிஞ்சு நிறைய இடங்கள் அழிஞ்சிச்சு. அது
நிலப்பாம்புக்கும் கடல் பாம்புகளுக்கும் என்ன சார் வேறுபாடு?
இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா கடல்ல கடல் பாம்புகளோட தோல்கள் வந்து தடிமனா இருக்கும். ஏன்னா அந்த உப்பு நீர் இருக்குல்ல, உப்பு நீருக்கு வந்து அரிக்கும் தன்மை அதிகம். அதை சாப்பாடு அதை வந்து இது தாங்குற அளவுக்கு அதோடைய தோல் வந்து தடிமனாக இருக்கும். நிலத்தில் வாழ்கின்ற பாம்புகளுக்கு வந்து தோல் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். இந்த நிலத்தில் உள்ள பாம்புகள் வந்து கடலில் போய் விட்டாலோ அல்லது கடலில் விழுந்தாலோ அந்த தண்ணி உள்ளே போச்சுன்னா அந்த பாம்புகள் இறந்து போயிடும், நிலவாழ் பாம்புகள் இறந்து போயிடும் அது. ஆனால் கடல் பாம்புகள் வந்து குட்டையிடுறதுக்கோ குட்டி போடுறதுக்கோ வந்து வெளியே வரும், கரைக்கு தான் வரும் அது. கடற்கரையை ஒட்டி இருக்கிற பாறைகள் இந்த இடுக்குகளில் தான் அது வந்து முட்டையிடும் அது. அல்லது அந்த கடலும் நதியும் சேருகின்ற சதுப்பு நிலங்கள் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் வந்து அது வந்து வந்து அங்கே உள்ள இடங்களில் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் அது. அது வாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நிலவாழ் பாம்புகளுக்கு வந்து வாள்கள் வந்து ஒல்லியாக நீளமாக இருக்கும். கடல் பாம்புகளுக்கு வந்து உருண்ட வாளாகவும் இருக்கும், அல்லது துடுப்பு மாதிரி சப்பட்டையாக இருக்கிற பாம்புகள் இருக்கு. அது நீந்தி போறதுக்காக கடல்ல வந்து வேகமாக நீந்தி போறதுக்கு கடல் பாம்புகள்லையும் விஷம் இல்லாத பாம்புகள் இருக்கு, விஷம் உள்ள பாம்புகள் இருக்குது. அது வந்து நம்ம பாம்புகள் வந்து நம்ம அதை பிரிச்ச போட்டோஸோ இல்லை வேற காட்டினா தான் அந்த மாதிரி எதுவும் பார்க்க முடியும். இந்த உடல் அமைப்புல தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதுலயும் நமக்கு அந்த வளையங்கள் அல்லது கோடுகள் ரொம்ப நிறைய வேறுபட்ட இது இருக்கு. ஆனா அது வந்து உணவு பழக்கங்கள் வந்து அங்க கடல் இருக்கனால அது வந்து கடல் உணவுகள் மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கும். இங்க வந்து நம்ம நிலத்துல உள்ளது வந்து வேரியஸா சாப்பிட்டு.
சரி, இப்ப பொதுவா நம்ம பசங்க எல்லாம் பார்க்கும்போது வயல் ஓரங்கள்ல இந்த ஓலப்பாம்பு, பச்சைப்பாம்பு இந்த மாதிரி பாம்புகள்லாம் அடிச்சு இப்ப சில பசங்க விளையாடுவாங்க, அதுக்கெல்லாம் விஷத்தன்மை இல்லை அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த பாம்புகளை பத்தின தகவல் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார்.
அது விஷம் உள்ள பாம்புகளோட விஷமில்லாத பாம்புகள் தான் அதிகம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும் மொத்தமே வந்து பாம்புகளில் வந்து விஷமான பாம்புகள் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி, விஷமில்லாத பாம்புகள் தான் அதிகம். அது தெரிஞ்ச சில பேர் இப்போ பச்சை பாம்பு வந்து பச்சை பாம்பு பிடிச்சி உரி விட்டால் சமையல் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அது இடங்களில் பச்சை பாம்பு பிடிச்சி மண்டையை பிடிச்சிக்கிடுவாங்க, பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சி உரி உரி வீடு கடைசியில் செத்தே போகும் பாம்பு, அது செத்து போகும். அந்த மாதிரியான சில மூட நம்பிக்கைகளும் இருக்குது, பாம்பு அந்த பச்சைப்பாம்பு கிட்ட சமையல் நல்லா வரும் அப்படின்னு. அது ஆக்சுவலாக அது பாம்புங்கிறது வராமல் இருந்தால் அது பாட்டுக்கு போயிடும் அது. ஆனால் நமக்கு அதில் சில விஷயங்கள் நம்ம எல்லாம் பாம்பை பிடிச்சி அந்த பாம்பு பிடிக்கிறவங்களே சில ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கையில் சும்மா நிற்கிறான் ஃபோட்டோஸ் காட்டுவாங்க, அதாவது நான் அதில் கெட்டிக்காரேன் அப்படின்னு தன்னை உயர்த்து தன்முனைப்பை தன்னை முன்னிறுத்துவதற்காக அந்த மாதிரி செய்கிற விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மற்ற பாம்பை பாம்பு கண்டாக்கி படம் நடுங்கும் சில பிடிச்சி விளையாட்டு காட்டும் போது நமக்கு ஒரு பிரேமி பார்ப்போம் இல்லையா, அந்த வகையிலேயே அவங்க அந்த மாதிரி செய்வாங்க. அதெல்லாம் செய்யவே கூடாது, அது ஒரு உயிர், அதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு இந்த பூமியில் உயிர் வாழ்றதுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவுக்கு அந்த பாம்புகளுக்கும் இருக்கிறது. சொல்ல போனால் நம்ம விட அதிகமாக பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாமே முன்பாகவே வந்து விட்டு உயிரினம் அது, அதுக்கு தான் அதிகமாக இருக்கு சீனியர் நமக்கு. அதை வந்து நம்ம எது எதிரே நமக்கு வாய்ப்புள்ளது, நமக்கு பேர் கிடைக்கிறது, நம்ம பணம் கிடைக்கிறது, இதனாலே அழிப்பதற்கு மனிதர்கள் தயங்கவே கிடையாது. அந்த பாம்பு ஒன்று தப்பிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அது அது மாட்டிக்கிட்டு நம்ம மாட்டிக்கிட்டு அது முடிச்சுக்கிட்டு தான் கிடைக்கும். பாவம்
கிராமங்களில் அதாவது ஏதாவது இடுக்குகளில் ஒரு நல்ல பாம்போ அல்லது விஷமுள்ள ஒரு பாம்போ ஒரு மனிதர்களை தாக்கிருச்சு, அது ரொம்ப ஒரு கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பு தாக்கிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், அப்படி பாம்பு தாக்கிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மனிதரை அவர் விஷத்தை நீக்கி அவரை உயிரோட காப்பாற்றுறதுக்கு உண்டான மருத்துவ முறைகள்லாம் இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
இந்த இப்போ நீங்கள் சொல்லும் போது கேட்டீங்க கொடிய விஷம் அப்படின்னு, அது எப்படி அந்த சுவாடல் வந்ததுனே தெரியல. அது கொடிய விஷத்துக்கும் கொடிய விஷத்துக்கும் என்ன விஷயம் இருக்குன்னு தெரியல. அது மாதிரி கொடிய அப்படிங்கிற தமிழ் சொல்லாட்டம் இருக்குல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து அதை அந்நியப்படுத்தி தான் செய்த வழிய அது அப்படிதான் அது அது பழக்கத்தில் வந்துருச்சு நமக்கு. அது விஷம் கொடிய விஷம் கொண்ட பாம்பு அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. அந்த சொல்லாட்டம் தவறான விஷம் உள்ள பாம்புகள் விஷமற்ற பாம்புகள், அது நஞ்சுள்ளவை நஞ்சற்றவை அப்படிதான் வச்சிருக்கணும். விஷம் பதமே தவறு தான் பாம்புகளை பொறுத்த வரைக்கும். ஒருத்தர் வந்து பாம்பு வந்து வேணும்னு கடிக்க அதோடைய வாழிடத்திலேயோ அல்லது தெரியாமலோ அதை குறுக்கிடும் பொழுது அது வேற வழி இல்லாம தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தான் கடிக்குது. இதுல வந்து நீங்க கடிச்ச உடனே நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் மருத்துவமனைக்கு போய் நீங்க போன உடனே உங்களுக்கு வந்து ரத்த மாதிரிகள் எடுத்து சத்தம் உறையும் நேரத்தை வச்சு கடிச்சது விஷம் பாம்பா விஷமில்லா பாம்பா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சிகிச்சைகளை ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா முக்கியமான விஷயம் வந்து பதட்டப்படாம இருக்கணும். ஒரு பாம்பு கடிச்சிச்சுன்னா அது விஷம் இல்லாத பாம்பா கூட இருக்கலாம், எல்லா பாம்புக்கும் வாய் இருக்கு, எல்லா பாம்புகளுக்கும் பல் இருக்கிறது, ஆனால் விஷம் ரெண்டு எக்ஸ்ட்ரா பல் இருக்கும், அந்த பல் வழியாகத்தான் விஷத்தை வந்து அது வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து செலுத்துது. அது சிறப்பாம்பு கடிக்கும், பச்சை பாம்பு கடிக்கும், முன்னணி பாம்பு கடிக்கும், ஓலை பாம்பு கடிக்கும், இது எல்லா பாம்பும் கடிக்கும். அது கை நம்ம துன்புறுத்தும் போது கடிக்க தான் செய்யும் தற்காப்புக்காக. ஆனால் இப்ப நல்ல பாம்பு, கண்ணாடி விரி, இது மாதிரி பாம்புகள் வந்து அந்த விஷப்பல்ல உள்ள நம்ம அந்த விஷத்தை வந்து நம்ம உடம்புல இறங்கும் போது நம்ம ரத்தம் வந்து அவருடைய வேகத்தை தாங்க முடியாமதான் இருக்குது. அது இருக்கிறது வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, ஹை டென்சிட்டி புரோட்டீன் மெயினா வந்து அதான் முக்கியமான விஷயம், ஹை டென்சிட்டி புரோட்டீன் இருக்குது. அதனால ரத்தம் வந்து நம்ம தாங்க முடியாதனாலதான் நமக்கு. இன்னொன்னு, பாம்பு கடிச்சுங்கிற பயத்திலேயே பிளட் பிரஷர் எகிரி போய், பாம்பு கடிச்சு நம்ம என்ன செய்ய போறோங்கிற பயத்திலேயே பிளட் பிரஷர் எகிரி அட்டாக் வந்து இறந்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க. பாம்பு கடிச்சு இறந்தவங்களோட பாம்பு கடிச்சிருச்சுங்கிற பயத்துல இறந்தவங்க அதிகம். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு வந்து 45,000 பேர்ல இருந்து 50,000 பேர் வரைக்கும் பாம்பு கடினால இறக்குறாங்க. அது வந்து ஒரு, அதாவது நம்ம நம்ம தென் மாநிலங்களோட வட மாநிலங்கள்ல அதிகம் இந்த பாம்பு கடியில இறக்குறவங்க. என்னன்னா அவங்க வந்து கடைசி கட்டத்துல நம்ம இங்க வந்து நம்ம டக்குன்னு ஒண்ணு இங்க உள்ள மருத்துவ முறைகள் நம்ம சீக்கிரம் ரெக்கவர் பண்ணிடுது. கல்லு பாக்குறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு கடைசியில முடியாம கடை ஸ்டேஜ்ல போய் தான் கொண்டு போறாங்க. அதுக்குள்ள அவங்க இறந்துருவாங்க. அவங்க விஷப்பாம்பா இருந்தா விஷமலை பாம்பா தான் பழச்சிடுவாங்க. ஒன்று பிரச்சனை இல்லை. இப்ப முதலுதவி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பாம்பு கடிச்சோம்னா முதலில் வந்து நீங்க எந்த பதற்றமும் இல்லாம இப்ப பாம்பு கறிவிட்டவரை உடனடியாக மருத்துவமனை கொள்ளுவோம். நம்முடைய உடல் வாக பொறுத்த அளவுக்கு நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருந்து 2 மணி நேரமும் அல்லது 3 மணி நேரம் வரைக்கும் அந்த பாம்போட விஷம், விஷப்பாம்பா இருந்தா பாம்பு விஷம் மேல ஏறுவதற்கு உடம்பு கலந்து கருது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ள நம்ம ஈஸியா பிழைச்சிடலாம். நம்ம இந்த சினிமாவில காட்டுற மாதிரியாக அதை மேல இறுக்கி கீறி விடுவதோ அல்லது வாயால் உறிஞ்சுவதோ செய்யவே கூடாது. நீங்க அது அந்த பாம்பு கடிச்ச இடத்துக்கு மேல இறுக்கி கெட்டினீங்கன்னா அந்த டிஷ்யூஸ் எல்லாம் அந்த திசுக்கள் எல்லாம் பாதிக்க, பாம்பு விஷம் விஷமில்ல பாம்பு அந்த திசுக்கள் இறங்கி அந்த அந்த இடம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது அது வந்து கம்மியான அளவு விஷயம் இருக்கும். நீங்க அதை இறுக்கி கெட்டூஸ், அதாவது ரத்த ஓட்டம் கடைசியான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை சுலபம் பண்ற அளவுக்கு லைட்டா ஒரு கையில காட்டிக்க கட்டும் போது ஒரு விரல் வச்சு கட்டுவோம்ல, அது மாதிரி கட்டிட்டு நீங்க நீங்க போன ஹாஸ்பிட்டல் டக்கு கட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன் கட்டினீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இதுக்கு ஆண்டாண்டு காலமாக இறுக்கி கட்டணும், இதெல்லாம் கீறி விடணும், இல்லை வாயை வச்சு உறிஞ்சணும் அப்படின்னு, இது மூணுமே தவறப்பட்டாமல் வச்சுட்டு உடனடியாக அதே மாதிரி கீறி விடக்கூடாது. கீறி விட்டோம்னா அந்த அந்த ரத்த குழாயில் மேற்கொண்டு சேதம் அடைஞ்சு ஒருவேளை அது விஷமில்ல பாம்பாக இருந்தால் ஒரு 2 ஓட்டம் போட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கிறத நம்ம அறுத்து விட்டா ஒரு 4-5 பிளட் டியூப்ல நம்ம சப்ளை பண்ணுறதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அதே மாதிரி வாயை வச்சு உறிஞ்சினால வராது, அது கலந்து உள்ள வந்தால் கூட வாயில் ஏதாவது புண்ணில் இருந்ததுன்னா உறிஞ்சினவருக்கு ஆபத்தாயிரும். கடிச்சவருக்கும் ஆபத்து, உறிஞ்சினவருக்கும் ஆபத்து. கடிச்சவருக்கு கடிச்சா வச்சுட்டு உறிஞ்சினவருக்கு ஆபத்து. அதனால நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அவங்க வந்து ஆன்டிவெனம் செய்யறாங்க. இந்த பாம்புக்கான விஷத்துக்கான மாற்று மருந்துகள் இருக்கு, அதுகளை உடம்புல ஏற்றிடுவாங்க, உடம்புல ஏற்றி விடுவாங்க. குளுக்கோஸ் எல்லாம் பாம்பு கடிச்சுன்னா பதற்றப்படாமல் இருக்கணும். உடனடியாக அரசு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு மருந்து இருக்கும், உடனே போட்டுருவாங்க. அது போக நீங்க அதை அந்த அது வந்து ரத்த ஓட்ட மண்டலத்தையும் நம்ம 2 வகையான விஷம் இருக்கு. கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் பாம்புகள் வந்து ரத்த ஓட்ட மண்டலத்தை பாதிக்கும். நல்ல பாம்பு கட்டுவிரியன் வந்து நியூரோடாக்சின் சொல்லுவாங்க, அது வந்து நரமண்டலத்தை பாதிக்கும். அது அதுக்கு தக்கன மருந்து கொடுப்பாங்க. அவங்க டெஸ்ட் எடுத்துட்டு அந்த பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு எவ்வளவு நேரம் உறையுதுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம மருந்து கொடுப்பாங்க. அதுபோல நிறைய தண்ணி குடிக்கணும், அது தண்ணி நீங்க நிறைய குடிக்கணும். ஏன்னா அது டைலூட் ஆகி அது உடம்புல இருந்து யூரின் வழியை வெளியேறணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பச்சை தண்ணி போது நீங்க ஆர்வ மினரல் வாட்டரோ இல்லாம சாதாரண ஒரு நம்ம சாதாரண இயற்கையில் கிடைக்கிற அறிவம் தண்ணி அந்த மாதிரி இல்ல போர் தண்ணி அதுல நீங்க நிறைய குடிச்சிங்க, நிறைய குடிச்சே இருக்கணும். விஷம் வந்து நியூட்ரலைஸ் ஆகி வெளியேற வரை குடிக்கணும். ஏன்னா சில இடங்கள்ல பாம்பு கடிச்சு விஷம் கடிச்சு ஒரு நாளா கழிச்சு வெளியே வந்துருவாங்க. அவருடைய பாதிப்புகள் வந்து ரொம்ப நாளைக்கு இருந்துகிட்டே இருக்கும். விஷம் உள்ள போச்சு அப்படின்னா அது பாதிப்பு ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த அவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க, சீக்கிரமா ரொம்ப அலர்ச்சி ஆயிருவாங்க, ரொம்ப டயர்டாயிருவாங்க சீக்கிரமா. அதை 5 ஆண்டு காலம் வரைக்கும் இருக்கும். அப்ப நீங்க முதல்ல நீங்க பாம்பு கடிச்சோடனே தண்ணி குடிச்சு உங்களுக்கு யூரின் போயிட்டே இருக்கு, டெஸ்ட் எடுத்து விஷம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் நீங்க நிப்பாட்டாம தண்ணி நிறைய குடிக்கும். நிறைய குடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு குளுக்கோஸ் போனாலும் நமக்கு யூரினா போகும், அது ரத்தத்துல கலந்து வெளியேறும். நம்ம குடிச்சு உள்ள போய் டயலிட்டேன்னா அது வந்து சில அந்த கண்ணாடி விரியன் சுருட்டின் பாம்புகள் வந்து கிட்னி அஃபெக்ட். அப்ப நம்ம வந்து அந்த கிட்னியை நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம தண்ணி குடிச்சதான் ஆகும். தண்ணி குடிச்சு அது யூரினா மாறினா தான் அதுக்கப்புறம் அந்த நியூட்ரலைஸ் ஆக தண்ணி வந்து நீர்த்து போக வச்சிருக்கோம், விஷத்தை வந்து நீர்த்து போக வச்சு வெளியெடுத்துருவோம்.
பாம்புகள் குறித்த பொதுமக்களுடைய பார்வை அப்படிங்கறது என்னவா இருக்கு, அதனுடைய விழிப்புணர்வு, அதை பத்தின ஒரு கருத்துக்களை சொன்னீங்கன்னா அது பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார்.
பாம்புனால இன்னும் பயப்படதான் செய்யறாங்க. இன்னுமே படிச்சவங்களா இருக்கட்டும் இல்ல படிக்காதவங்களா இருக்கட்டும், நம்ம இப்ப சொன்ன எந்த விஷயங்களும் வந்து சரியா மக்களுக்கு தெரியல. அது அவர் பாம்புனா காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு புளியை வேட்டையாடுறாங்கன்னா அவருடைய பல்லுக்கு வேட்டையாடுறாங்க, தோலுக்கு வேட்டையாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. யானைனா சின்னத்துக்கு வேட்டையாடுறாங்க, அல்லது வால்ல உள்ள ரோமங்கள் வேட்டையாடுறாங்க, மான் அப்படின்னா தோலுக்கு வேட்டையாடுறாங்க, கொம்புகளுக்கு வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆடு அப்படின்னா இறைச்சிக்காக வேட்டையாடுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் பார்த்த உடனே கொல்லப்படுகின்ற தான் மட்டும்தான், அது நல்ல விஷயதா கெட்ட விஷயதா விஷமா விஷம் இல்லையா எதை பத்தியும் கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி ஒரு விஷயம் தெரியாது, பாம்புகளை பத்தி இது நல்ல பாம்பு சேர பாம்பு இது விஷம் விஷம் இல்லை அப்படின்னு தெரிய தெரியாது. பாம்புன்னா அடிச்சு கொல்லி அதுக்கப்புறம் மற்ற பார்த்துக்கலாம் அவ்வளவுதான். அடிச்சு கொண்டுடணும், இருக்கவே கூடாது பாம்பு, அதை விரட்டி விடுவோம். ஃபயர் சர்வீஸ் போன் பண்றது இவங்களால முடியாத உடச்சுதான், வடிக்க முடியாத இடத்துல பாம்பு இருக்குது அப்படி அல்லது முடியாது அப்படின்னா தான் ஃபயர் சர்வீஸ் போன் பண்றாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போன் பண்றாங்க. பட் அடிக்க முடியாத இடத்துல இருக்குன்னா அடிச்சிடறாங்க, அது வந்து மிகப்பெரிய தவறு. கேட்டா உங்க நீங்க அந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பாம்பு பாம்பு காப்பாற்ற நினைச்சீங்களா அப்படின்னு பஸ் மூலிச்சு நிறைய பஸ் ஆக்சிடென்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம யாரும் பஸ்ஸை பயன்படுத்தாம இருக்கிறது இல்ல. கரண்ட் அடிச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுக்காண்டி நம்ம கரண்ட் யூஸ் பண்ணாம இருக்க போறது இல்ல. நிறைய மரணம்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில வந்து அதுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணல, ஆனா அதுக்கான மொத்த பழியும் பாம்பு மட்டும் தான் சுமக்குது, அது உடனே அந்த பாம்பை கொண்டு அப்படிதான். நம்ம ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு துணியோ மேலே போட்டு ஒரு பெரிய பெட்ஷீட் போட்டு வச்சுட்டு நீங்க ஃபயர் சர்வீஸுக்கோ அல்லது ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கோ போன் பண்ணாங்கன்னா அவங்க அதை பிடிச்சு கொண்டு போய் வெளியே கொண்டு விட்டுருவாங்க. அது வேற இடத்துல வேற மாத்தி விட்டுவாங்க, திரும்ப வர்றதுக்கு நாள் அது வராது. அது அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பாம்பு கொல்லாம இருந்தா ரொம்ப நல்லது. ஆனா மக்கள்கிட்ட வந்து சொல்லும் போது அவங்க ஆனா அடுத்து வரும்போது அது ஒண்ணு ஆபத்து தன் உயிருக்கு ஆபத்துங்கிற உயிர் பயம், இன்னொன்னு நாலு பேருக்கு மாதிரி அடிச்சோம்னா நம்ம பெரிய ஆளாயிரலாம் நம்ம வீரனால கருதப்படுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலயும் பாம்பு அடிச்சு கொள்றாங்க. ஆனா அது நம்முடைய உணவு செங்கிலே நாமளே அறுத்து எறிவதற்கான ஒரு முயற்சி தான் பாம்புகளை கொள்றதா நான் பாக்குறேன்.
இது வரைக்கும் பாம்புகள் குறித்து நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க, எது விஷம் உள்ள பாம்பு எது விஷமற்ற பாம்பு, பாம்புகளை எப்படி பாதுகாக்கணும், அதனுடைய தன்மைகள் என்ன குணநலன்கள் என்ன எப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான மிக விரிவான ஒரு தகவலை வந்து வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம் சார்.
நேர்களே, இதுவரை பாம்பு என்னும் அற்புத உயிரினம் பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்கிய தூத்துக்குடி மாவட்டம் வன உயிரின ஒளிப்பட கலைஞர், இயற்கை ஆர்வலர், பாம்புகள் மீட்பாளர் திரு சை முகமது ஜக்காரியா அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2, இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம்.